வானங்களையும் பூமியையும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாபெரும் படைப்பாளனால் இந்த வானங்களும் பூமியும் நமக்காகத்தான் என்பதில் மனிதர்களாகிய நமக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? வானங்களும் பூமியும் யாருக்காக? மனிதனுக்காக என்பது நம்முடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது மிருகங்களுக்காகவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதற்கான ஆதாரம், மனிதன் பூமியையும் பார்க்கிறான், வானத்தையும் பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு பிடிக்கிறது, சிலர் பிடிக்கவில்லை. காலையில் சூரியன் அந்த கதகதப்பு பிடித்திருக்கிறது, அதே சூரியன் உச்சிக்காலம் பொழுது பிடிக்கவில்லை. அது கூடாது என்பதற்காக குடையையும் அவன் தனக்காக தயாரித்துக் கொள்கின்றான். மழை பெய்யும் பொழுது எனக்கு அடைக்கலம் தேவை, அதற்காக சில உபாயங்களையும் மேற்கொள்கின்றான். வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கவில்லை என்றால் என்ன செய்வது என்பதற்காக முற்கொட்டியே குளங்களையும் கிணறுகளையும் அவன் வெட்டி வைத்துக் கொண்டு வானத்தில் வைத்திருக்கின்றான். பூமியில் மேடு பள்ளங்கள் இருக்குமானால் நடைபாதை சுலபமாக இருக்கிறது என்று அதை சீராக்கிக் கொள்கின்றான். இவ்விதமாக மிருகங்கள் ஏதேனும் வானங்களும் பூமியும் தனக்கு உரியவை என்று அடையாளங்களாக தன்னகத்திலிருந்து ஒரு சிந்தனையை கொண்டு தங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. மிருகங்களுக்காக வானங்களும் பூமியும் படைக்கப்படவில்லை. இந்த உலகம் அகிலங்கள் யாவும் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். இந்த எண்ணத்தை சத்தியத்தை கொண்டும் அச்சாட்சிகளை கொண்டும் உதாரணங்களை கொண்டும் வானங்களிலும் பூமியிலும் இறைவன் நிரப்பமாக்கியிருக்கின்றான். நமக்காக தேவையானது என்ன என்பதையும் மனதில் நமக்காக அறிவிக்கின்றான். உங்களுடைய தேவை உணவு, சுகம், உடல் சுகம், உணவு, மனதின் சுகம், இது உங்களுடைய தேவை. அறிவித்திருக்கின்றானா இல்லையா என்று கேட்டால், எனக்கு சுகம் தேவைதானே, உடலுக்கும் சுகம் தேவை, மனதுக்கும் சுகம் தேவை. உடலுக்கு ஓய்வு தேவை, மனதுக்கு அமைதி தேவை. என்னுடைய சுகத்தினுடைய உயிர் வாழ்க்கைக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை, காற்று தேவை. இவை அனைத்தையும் நமக்காக வானங்களிலிருந்து இறைவன் விளக்கிக் கொண்டிருக்கின்றான். பூமியிலிருந்து எதுவும் படைக்கப்படவில்லை. வானத்தின் துணை கொண்டு அதன் நிழலில் இந்த பூமி தடைக்கிறது என்பதை நாம் அறியாதவர்கள் இல்லை. இந்த பூமியில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதன் மீது நீங்கள் விருப்பம் கொள்வதற்காக அந்த விருப்பத்தை உங்களுடைய மனதில் அமைக்கின்றான். அந்த மனம் இறைவனுக்கு பொருத்தமானதாக இருக்குமானால் இறைவன் தனக்காக தன்னை தேவையாக அறிவிக்கப்படுபவை என் மனதில் இறங்குகின்றன, வேறு எங்கும் இறங்கவில்லை. அந்த மனதை என்னால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் அந்த மனதை பார்க்க முடியாது. ஆனால் அந்த மனதில் என்னுடைய உணர்வுகள் புகட்டப்பட்டு என்னுடைய தேவைகளாக அறிவிக்கப்பட்டு அது என்னுடைய விருப்பமாகவும் கற்பனை செய்யப்பட்டு இது நடந்தால் அழகாக இருக்கும் என்பதையும் என் மனதிலேயே வாழ வைத்து பின்னர் அதனை விரும்பச் செய்கின்றான். ஆம், எனக்கு இது தேவை. நட்சத்திரங்கள் அழகாக இருக்கின்றன, உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அழகாக இருக்கிறது என்றால் ஒரு பொருளை பார்த்து அது அழகாக இருக்கிறது என்றால் அது எனக்கு வேண்டும் என்று அர்த்தம். அது அங்கிருக்கக்கூடாது, இங்கு வேண்டும் என்றது. அதே போன்றே நட்சத்திரங்கள் அழகாக இருக்கின்றன, வானங்கள் அழகாக இருக்கின்றன, மேகக்கூட்டங்கள் அழகாக இருக்கின்றன, காற்று வீசுவது அழகாக இருக்கிறது, அதை பார்க்க முடியாது என்ற போதிலும் அழகை அமைத்தவன் இறைவன். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றேன் என்பதை அறிவித்துக் கொண்டிருப்பவன் இறைவன் ஒவ்வொரு மூச்சிலும். இந்த வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை, அதில் படைக்கப்பட்டுக் கொண்டிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடிமை, ஒவ்வொன்றும் அழகானது, உங்களுக்கு தேவை, அதாவது உங்களிடம் அது வர வேண்டும், நீங்கள் அதில் செல்லக்கூடாது. விரும்புங்கள், அந்த விருப்பத்தை கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சுகம் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. நன்மையை மட்டும் நீங்கள் விரும்புகிறானால் வானங்கள் பூமி இவற்றினுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்று கேட்டார். மனிதர்களிடம் நிச்சயமாக இல்லை, இறைவனிடம் இருக்கிறது. படைத்தவன் யாரோ அவனிடம் இருக்கின்றது. அந்த இறைவனை பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் நம்முடைய பதில் பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருப்பது உண்மையானால் அவன் இவற்றை படைக்கும் பொழுது நீங்கள் அவனுடன் இருந்திருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு கூட்டாளிகளாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு உதவியாளர்களாக இருந்திருக்க வேண்டும். படைப்பின் ரகசியத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவன் இவற்றை படைக்கும் போது நீங்கள் அவனுடன் இல்லை, அவனுக்கு கூட்டாகவும் இல்லை, அவனுக்கு பங்காளிகளாகவும் இல்லை. இவை அவ்வளவையும் படைத்த பிறகு உங்களை இந்த பூமியில் அவதரிக்க செய்து இந்த பூமியானது உங்களுக்கு சொர்க்கவளமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது, இதில் நீங்கள் சிறப்பாக வாழுங்கள். யாரொருவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வானங்களிலிருந்து இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வானங்கள் தன்னுடைய இறை பாக்கியங்களை நிறுத்திக் கொண்டால் இந்த பூமி சாய்ந்து போகும், இறந்துவிடும். வானத்திலிருந்து அவனுடைய அருள் இறங்குமானால், தூய்மையான மழை நீராக இறங்குமானால் அவ்வளவு செழிப்பும் இந்த பூமியில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அவ்வளவு ஆதாயங்களையும் கொண்டு யாருக்காக இந்த காற்றும் இந்த மழையும் இந்த சோலைவனங்களும் இந்த பூங்காக்களும் இந்த நீருற்றுக்களும் மலைவாச ஸ்தலங்களும் இன்னும் நீங்கள் விரும்பியவையெல்லாம் நீங்கள் அறிந்ததும் அறியாததும் இனியும் தான் அறிவிப்பானே. உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய பலவற்றை இவ்வளவையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் இறைவனுடைய செய்தியை அடையக்கூடியதாகவும் இறைவனுடைய செய்தியை அது கிரகிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய இருதயம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த இருதயத்தின் மீது நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகள் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்பும் பொழுது நான் வாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இதற்கு காரணம் நான் வாட முடியாதோ என்ற பயமும் இருக்கின்றது. இதற்கு காரணம் சில நோய்கள் என்னை பிடித்து கொண்டன. இன்னும் வறுமையும் எனக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வறுமை தீண்டியும் விட்டது போலும். இனி இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு வழி இல்லையே என்று நீங்கள் கூறும்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லையே, நான் படைத்தேன், என்னிடம் திரும்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு ஒரு அறிவு கொடுத்ததன் காரணமாக என்னை விட்டுவிட்டு நான் என்று உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டீர்களே, இதில் உங்களுடைய கேடுகள் எங்கு ஆரம்பிக்கிறது என்பதை பாருங்கள். சுகத்திற்கு பதிலாக உழைப்பையும் களைப்பையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றீர்கள். உழைக்க வேண்டும், களைக்கும் வரையில் களைப்பு என்னை தீண்டும் வரையில் உழைக்க வேண்டும், இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். ஏன் உழைக்க வேண்டும் என்று கேட்டால் பணம் வேண்டும். எதற்காக பணம் வேண்டும் என்று கேட்டால் அப்பொழுதுதானே உணவு வாங்க முடியும். அந்த உணவு ஏற்கனவே உங்களுக்காக படைக்கப்பட்டதா, அல்லது இனிதான் உங்களுடைய பணத்தை கொண்டு படைக்கப் போகின்றீர்களா? உங்களுடைய பணம் நீங்கள் அச்சரித்தது, நீங்கள் மனிதர்களுக்காக விநியோகம் செய்வதற்காக. அந்த பணத்திற்கு உயிர் உண்டா? அந்த பணத்திற்கு உங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய சக்தி உண்டா? உங்களுடைய உயிர் மூச்சுக்கு அது சாதகமானதுதானா, அல்லது உங்களுடைய பசிக்கு அது தீனி கொடுக்குமா என்று கேட்டால் எதுவுமே இல்லாத ஒரு ஜடம், பிணம். இந்த பணத்தை பிணத்தை எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக கொண்டிருக்கின்றீர்கள்? உணவு உங்களுக்காக அவ்வளவும் படைக்கப்பட்டு, காற்று தண்ணீர் உணவு அவ்வளவும் படைக்கப்பட்டு, பின்னர் அதிலிருந்து இயற்கை செழிப்பும் இயற்கை வளமும் எங்கு பார்த்தாலும் ரம்யமாக பார்க்கக்கூடிய மனதினுடைய கனிவும் மனதினுடைய அந்த குளிர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு அணுவையும் உங்களுக்காக படைத்த பின்னர், அதன் பிறகு உங்களை இந்த பூமியில் அவதரிப்பு செய்து உங்களுக்கு பாலூட்டியும் சீராட்டி, பிறகு அடங்கு மிகுந்த இந்த உலக வாழ்க்கையில் உங்களை பார்க்குமாறு செய்தும், தன்பலமிருந்த விருப்பங்களை கொடுத்தும் நீங்கள் வாழ வேண்டும். சுகமான வாழ்க்கை அல்ல, எல்லா விதமான அற்புதமான சுகங்களிலும் நீங்கள் விரும்பக்கூடியவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவும் இந்த வானங்களை உங்களுக்காக அடிமையாக்கினான். விரும்பங்கள் அது உங்களுக்காக செயற்பட வேண்டும் என்று. சூரியனை கூட அது இதமாக இருக்க வேண்டும், அதை பார்ப்பது குளிர்ச்சியாக இருக்கின்றது. அது உதிக்கும் பொழுது, உச்சிக்கு வரும்பொழுது சனியனே இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவை வணங்குவதற்காக உரியதல்ல, அவை உங்களுடைய அடிமைகள். ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு அடிமைகள் என்பதை முதலில் நீங்கள் கொண்டால் தவிர இறைவனிடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆறுதல் உள்ள வார்த்தைகளும் கிடையாது. வானங்களிலும் பூமியிலும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றும், கடல்களும் மலைகளும் இன்னும் அதற்கு அப்பாலும், நான் அறிந்தவையும் அறியாதவையும் என்னுடைய அடிமைகள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பூமியை நான் வணங்குகின்றேன், இந்த வானத்தை வணங்குகின்றேன், சூரியனை வணங்குகின்றேன் என்று சொல்லும் பொழுது, இவற்றையெல்லாம் படைத்தவன் யார் என்று கேள்வி கேட்டார், இறைவன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவன், அவனை வணங்க வேண்டுமா? இவற்றையெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய பூமியில் உங்களுடைய உணவுக்காகவும் உங்களுடைய அழகுக்காகவும் இந்த பூமி ஏற்பாடு செய்து, அதில் அவ்வளவையும் இயற்கை செல்வங்களாக அமைத்து, அதன் மீது உங்கள் கால் பதியமாறு செய்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறானால், இவற்றையெல்லாம் வணங்குவதை விட்டுவிடுங்கள். இவற்றுக்கெல்லாம் எஜமானனான, உங்கள் எஜமானனான அந்த இறைவன் ஒருவனை நீங்கள் அடையுங்கள், படைப்பாளனே என்று அடையுங்கள். உங்களுடைய தேவைகளின் மீது அவனுடைய பெயர் இருக்கிறது. என்னை படைத்தவன் நீ, என் பெற்றோர்கள் இல்லை. என் பெற்றோர்களை படைத்தவனும் நீதான், மனித சமுதாயத்தை அமைத்தவன் நீ. ஒவ்வொருவரும் இறைவன் பக்கம் திருப்பங்கள் தனித்தனிய முறையே. இறைவன் யாவருக்குமே ஒருவன் தான், யாவருக்குமே உரியவன். நீங்கள் இந்த பூமியின் வானங்களின் எஜமானர்கள். இறைவனுக்கு இந்த பூமியும் வானமும் தேவையா என்று கேட்டால் அவன் படைப்பார். இந்த பூமியையும் வானத்தையும் வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்துவிட்டு, பிறகு அதில் எனக்கு கொஞ்சம் பகுதி வேண்டும் என்று கேட்பன் இறைவன் இல்லை. நமக்காக நாம் அவன் அனுமதியை கொண்டு வானங்களின் மீதும் பூமியின் மீதும் தன்னுடைய கட்டளைகளை விருப்பங்களை தெரிவிக்க, அந்த நிமிடமே அது நமக்காக பணிய வேண்டும் என்று அந்த அடிப்படையில் அதற்காக தன்னுடைய கட்டளை இறக்கியிருக்கின்றான். அவை காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யார்? அந்த இறைவன் எனக்கும் எதற்காக இந்த வானங்களும் பூமியும் எனக்கு அடிமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுக்கு வானங்களும் பூமியும் தேவையில்லை. அற்பமான இந்த இரண்டும் அவனுக்கு தேவையில்லை. உங்களுக்கு சொர்க்கமாக அமையக்கூடிய இந்த இரண்டும் இணைந்து செயற்படக்கூடிய அந்த கட்டளை அது இருக்கின்றான் தன் அடியார்களுக்காக. அவர்கள் கூறட்டும், அகிலங்களின் இறைவனாகிய மாபெரும் சக்தியாகிய அந்த ஒரு இறைவனுக்கு அழைத்து போகணும். பெருமை என்ற ஒன்று உங்களை விட்டு நீங்க வேண்டும். உங்களுக்கு புகழ் என்ற ஒன்று வேண்டாம். இறைவனுடைய அருளில் வாழுங்கள், பொருளில் வாழாதீர்கள். பொருளை கொண்டு நீங்கள் பணம் படைத்தவர்கள், பொருள்களை கொண்டிருப்பவர்கள் என்று பெருமை பாராட்டுகிறீர்கள். அந்த பணத்திலும் பொருளிலும் அவருடைய அருள் இருந்தால் தவிர நீங்கள் வாழ முடியாது. காற்று எல்லோருக்கும் இருக்கிறது. சிலருக்கு மூச்சு இருக்கிறது, இவ்வளவு காற்று இருந்தும் மூச்சு விட கஷ்டமாக இருக்கின்றது. அவருக்குரிய அந்த சூழ்நிலையில் அந்த காற்றினுடைய உயிரோட்டம் தடுக்கப்படுகின்றது. எனவே அந்த காற்று உயிரோட்டம் பெற்று உள்ளுக்குள் இறங்குவது கிரகிக்கும் தன்மை, உயிரை கிரகிக்கும் தன்மை அற்றும் போய்விட்டது என்று நான் வாழ விரும்பவில்லை என்று கூறுகின்றான். எல்லாம் வெறுத்துவிட்டது என்று கூறுகின்றான். நான் விரும்புவ எதுவுமே நடப்பதில்லை என்று அவன் அங்கலாய்க்கிறான். கஷ்டங்களும் வேதனைகளும் தவிர நான் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய மனதில் இருக்கின்றது. எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் வேண்டும் என்று இருக்கும் பொழுது இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இறைவனை மறந்ததன் காரணமாகவும் மாபெரும் சக்தி மிக்கவன் அவனுடைய அவ்வளவு வரலை கொண்டும் வாழவிப்பான் என்ற அந்த தகுதியிலிருந்து நான் இறங்கி, இதற்கு காரணம் என்னவெனில் எல்லாமே என் முயற்சியை கொண்டுதான் நான் வாழ வேண்டும், சுயமான உடைப்பை கொண்டுதான் நான் வாழ வேண்டும், இந்த பூமியில் ஆடு மாடுகளைப் போன்று உடைக்க வேண்டும் என்ற அந்த ரீதியில் நான் இறைவன் கொடுத்த அழகான காலகட்டத்தினுடைய அந்த தருணங்களையெல்லாம் பெருமை கொண்டு வீணாக்கினேன். நான் தான் வாழ வேண்டும், நான் தான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. எத்தனையோ முறை வாழ்க்கையில் உங்களுக்கு மிக பெரும் எண்ணல்களும் நெருக்கடி மிக்க சூழ்நிலைகளையும் நான் உங்களுக்காக உருவாக்கி அதில் வாழ வைத்து பின்னர் உங்களால் இது வாழ முடியாது ஆனால் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் ஏற்படுத்தி வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நெருக்கடியின் போது, மரணத்தை சந்தித்துடுவோமோ என்ற அந்த பயத்தின் போது இறைவனே என்று அழைத்தேன், காப்பாற்றினேன். பெரும் துன்பங்கள் நெருக்கடிக்குள்ளாகப்படுது சத்தியம் வெளிப்படுகின்றது உங்களுடைய உள்ளத்திலிருந்து. இறைவனே, நிச்சயமாக இறைவன் நம்முடைய வாழ்க்கையுடைய கடந்த கால வாழ்க்கையில் பல தருணங்களில் இவ்வாறு அழைத்ததன் காரணமாக உதவி புரிந்திருக்கின்றான். ஆனால் அந்த உதவி வந்த பிறகு உங்களுக்கு அறிவுறுத்துகின்றான் இந்த வகையில் செயல்படுங்கள் என்று. இது உங்களுடைய நித்தியமை காரணமாக இருக்கின்றது, இந்த வகையில் செயல்படுங்கள் என்று. ஒவ்வொருவருக்கும் மனிதர்களை நம்பி டாக்டர்களை நம்பி வீணாய் போன பிறகு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இறைவன் அமைத்து இப்பொழுது வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வால் தூண்டப்பட்டு வழி இல்லாத போது இப்பொழுது அடையுங்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனான படைப்பாளனாகிய மாபெரும் ஆற்றலுக்கு அந்த இறைவனை நீங்கள் அடையுங்கள். அழைத்தீர்கள், உங்களுக்கு வழிகளை அறிவித்தான். முதல் வழி என்னவென்றால் நம்பிக்கை கொள்ளுங்கள். வாழ வேண்டும் என்று பதற்றப்பட வேண்டாம், வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். பதற்றம் உங்களுடைய உயிரை போக்கிவிடும். விரும்ப வேண்டும் என்றால் இது சத்தியமாக நடக்கும் என்பதை முதலில் கொள்ள வேண்டும், பிறகு விரும்ப முடியும். நடக்காத ஒன்றை நான் விரும்ப முடியாது. வேண்டும் என்று இறைவன் விருப்பத்தை அறிவித்த பிறகு அதனை நடத்துபவன் நான் தான் என்ற அந்த அடிப்படையில் இறைவனே என்று அழைக்கச் செய்து அந்த ஒரு அழைப்பில், தூய்மையான அழைப்பில், டாக்டர்களையும் நம்பவில்லை, பூசாரிகளையும் நம்பவில்லை, மனிதர்கள் எவரையும் நம்பவில்லை, எல்லோரையும் நான் வெறுத்துவிட்டேன் ஆனால் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், இப்பொழுது அந்த எண்ணம் மரணத்தை சந்திக்க முன்னரே மரணம் அடையக்கூடாது, வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கு அங்கு நிற்பதன் காரணமாக இப்பொழுது வேறு வழி இல்லை, அவன் ஒருவன் தான் கதி என்று சரணாகதியாக இறைவனை என்று அழைத்தேன். இது கும்பிடுதலாகும். உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு ஒன்றை நான் அழைத்தேனேயானால் அது கும்பிடுதலாகும். கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன், உன்னை தவிர கதி இல்லை, உன்னையே நான் நம்பிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த தூய்மையான உள்ளத்திற்கு வானங்களும் பூமியும் செய்கின்றன உங்களுக்காக வேண்டி. ஏனென்றால் அதற்கு ஏற்கனவே இறைவனை வந்து அனுமதி இருக்கின்றது. என் அடியார்களில் யார் தூய்மையான உள்ளத்தோடு என்னை அழைக்கின்றார்களோ, எதற்காக அழைக்கின்றார்கள் என்பதை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள். காற்றுக்கு கூட இறைவன் தன்னுடைய அனுமதி கொடுத்திருக்கின்றான். யாருக்கு அது சுத்தமாக அமைய வேண்டும், யாருக்கு அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவித்திருக்கின்றான். அவர்களை சூழ உள்ள அந்த ஒரு சூழ்நிலையில், என்னை சுற்றிலும் எனக்கு ஒரு சூழ்நிலை, உங்களை சுற்றிலும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, ஒவ்வொருவருக்கும் அவருடைய சூழ்நிலையில் தனி உலகமாக, தலைக்கு மேலே வானம், கால்வழிக்கு மேலே பூமி, என்னை சுற்றிலும் இயற்கையினுடைய அவ்வளவு அம்சங்களும் பொருந்திய அந்த சக்தி சூழல், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அகிலம், தனித்தனியான உலகம். நரகமும் சர்க்கமும் இணைந்தே இருக்கின்றன. ரெண்டு மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் கடுமையான துன்பத்தில் இருக்கின்றார், நரக வேதனை என்று கூறுகின்றார், அடுத்தவர் இன்பத்தில் இருக்கின்றார். ரெண்டும் சமமாக பக்கம் பக்கம் இருக்கின்றது, ஆனவன் தனி உலகம். உங்களுடைய உலகத்தில் நான் நுழைய முடியாது, என்னுடைய உலகத்தில் நீங்கள் நுழைய முடியாது. இறைவனுடைய அருள் இரண்டையும் பிரித்து வைத்திருக்கின்றது. யாருக்கு அவனுடைய அருள் இருக்கின்றதோ என்னுடைய சூழ்நிலை விசாரமாகின்றது. நெருக்கடிகள் நீங்குகின்றன, நாளைய வாழ்க்கை பற்றிய பயம் நீங்குகிறது. உங்களுடைய உடலும் உங்களுடைய உயிரும் இந்த இரண்டில் முக்கியமானது உயிர். உயிர் வாழ வேண்டும் என்று கூறுவதை தவிர உடல் வாழ வேண்டும் என்று கூற மாட்டோம். அந்த உயிரை உங்களால் பார்க்க முடியாது. சுவாசத்தை உயிர் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். உயிர் இருக்கிறது அல்லது இல்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். சுவாசத்தில் நீங்கள் உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவிப்பதனால் நிச்சயமாக சுவாசம் என்பது வேறு, உயிர் வேறு என்று நாம் தெளிவாக்க வேண்டும். சுவாசமும் உயிரும் எந்த விதத்திலும் சம்பந்தமல்ல. நான் மூச்சு எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன், ஏன் தடைபடுகின்றது? இவ்வளவு காற்று இருக்கின்றது, ஏன் நெஞ்சம் தடைபடுகின்றது? ஏன் திடீரென நின்று போய்விடுகின்றது? அதிர்ச்சியில் வாய் திறந்தபடியும் கண் விரைத்தபடியும் அப்படியே நின்றுவிடுகின்றது. நான் சாய்ந்துவிடுகின்றேன், காற்று போய்கொண்டிருக்கும் பொழுது உயிர் நீக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த காற்று உள்ளும் வெளியும் இயங்கவில்லை. சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார், உயிரோடு இருக்கின்றார், இந்த இரண்டும் வேறு. வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் மரணித்தவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இறந்துவிட்ட பிறகும் அவர் உயிருடன் இருக்கின்றார். இந்த இரண்டும் சாத்தியம், சத்தியம். சென்னையில் இடிபாடுகள், 13 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டது. ஒடிசாவைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி அந்த இடிபாடுகளுக்கிடையில் இருந்து பல நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்படுகின்றார். அப்படியானால் அந்த 10 நாட்கள், 17 நாட்கள் உள்ளே இருந்தது எப்படி? இடிபாடுகளுக்கு எவ்விதம் இது சாத்தியம்? அங்கு உணவளித்தது யார்? உயிரளித்தது யார்? நீர் அளித்தது யார்? அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரா அல்லது அவர் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதா? அதன் காரணமாக எந்த இயக்கமும் இல்லாமல் அங்கு கிடந்தாரா? பின்னர் அந்த இடிபாடுகளை நீக்கும் பொழுது உயிர் மீண்டும் அளிக்கப்பட்டதா? பதில் என்ன? உயிருடன் தான் இருந்தார் என்பது உண்மையானால் நீங்கள் அதே மாதிரி இடிபாடுகளுக்குள் ஒருவரை உள்ளே வைத்து பிறகு 10 நாட்களுக்குள் வெளியேற்று காட்டுங்கள், உயிர் எடுக்கிறார் என்று. மாபெரும் ஆற்றல் மிக்கவன் இறைவன் என்பதை அறியுங்கள். அவர் இடிபாடுகளுக்குள் இருக்கும் வரையில் உயிர் இல்லை, உயிர் கைப்பற்றப்பட்டதாக இருக்கின்றது. உங்களுக்கு தற்காட்சியாக இறைவன் இவற்றை அறிவிக்கின்றார். மனிதனுடைய வார்த்தைகளோடு அவருடைய பேச்சுக்களோடு நீங்கள் காணாமலாகிறீர்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உண்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். 17 நாட்களுக்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு அவர் மீட்கப்படுகின்றார். உயிர் இல்லை என்றால் கழிவுகள் இல்லை, யூரின் மோஷன் எதுவும் கிடையாது. இந்த 17 நாட்களுக்கு எடுத்தாங்களே, அவற்றை மோஷன் போய் யூரின் போய் ஏதாவது பார்த்தாங்களா? எப்படி அதே மாதிரி தூய்மையோடு வர்றார்கள்? அப்படியானால் உயிர் நீக்கப்பட்டது, அதன் காரணமாக கழிவுகள் எதுவும் இயங்கவில்லை. இறைவன் நாட்டப்படி 17 நாட்கள் பிறகு உயிர் மீண்டும் கொடுக்கப்படுகின்றது, அவர் மீண்டும் எழுந்து வருகின்றார். தொட முடியாத சிக்கன் நெருங்க முடியாது, நாத்தடிக்கணும். யாருக்காவது நாத்தடிச்சதா? சிக்கன் இறக்கும் பொழுது ஒரு யூரியன் ஸ்மெல், ஒரு மலம் ஸ்மெல் கிடைத்ததாக இல்லை. அறிவு வேண்டாம், யார் காப்பாற்றியது? சிரியாவில் 2 வயது குழந்தை 7 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து வார் ஜோன், இப்போ அங்கே போர் நடந்து வருகிறது, அதிலிருந்து அந்த குழந்தை மீட்கப்படுகிறது. அதை பார்க்கும் பொழுது ஒரு 4 அடிக்கு கீழே ஸ்லாப்ஸ், கான்கிரீட் ஸ்லாப்ஸ், அந்த கற்கள், அதுக்கு கீழே அந்த குழந்தை அவ்வளவையும் நீக்கி குழந்தை பூரா மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதாகவே தூங்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன கீழ் கூட கிடையாது, ஆனா டோட்டலா அவ்வளவும் அந்த குழந்தை மேலதான் கிடையாது. அதை நீக்கிய பிறகு அந்த குழந்தையை எதிர்த்து உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் கால் இன்னும் பதிஞ்சு கிடக்கிறோம்ல, பூமிக்குள்ள பதிஞ்சு கிடக்கும். அதை தூக்கி கேட்கும் போது தலை தாங்கிதான் தூங்கிக்கிட்டு இருக்கிற அடையாளம் அவ்வளவு தெளிவா. பிறகு அந்த காலை எடுக்கும் பொழுதுதான் இப்படி கண்ணை கசக்குது இல்லையா சார்? தூங்கி இருந்தா என்னவோ அந்த ஒரு ஆக்ஷன், ஒரு அளவு ஒன்றும் கிடையாது, இவரையும் கிடையாது, மோஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. உயிர் கொடுத்ததையா, உயிரை நீக்கியதையா நீங்கள் உணர வேண்டும். இறைவன் யார் என்பதை உணர வேண்டும். இங்கு இறைவன் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய சக்தி எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வானங்களையும் பூமியும் அடக்கி அளக்கிய சக்தி இங்கு உயிரோத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நேரத்தில் 7 நாட்களுக்கு பிறகு உயிர் கொடுக்கப்படுகிறது. இப்பதான் நாம் பார்க்கக்கூடிய கடற்கு குத்தாடிகள் குரங்கு கூட்டங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எடுத்துக்கிட்டு மூக்கில் ஆஸ்தியில் வச்சுட்டு ஆஸ்திரத்துக்கு வர்றது காப்பாற்று. கிழக்கு கூட்டங்கள், நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள், மன்னித்துடைய இறைவனே என்று திரும்புங்கள். ஒரு காலம் என் மனிதனையோ டாக்டரையோ நம்ப மாட்டேன் என்று கூறுங்கள். அவர்களுக்கு உயிரை பற்றி தெரியுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? இந்த கூத்தாடிகளுக்கு உயிரை பற்றி தெரியுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? 5 நிமிடம் முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றும், 7 நாட்களுக்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன பதில்? உயிரோடு இருந்திருந்தால் கழிவுகள் நீங்க இருக்க வேண்டும். அந்த குழந்தை அப்பட புத்தம் பொது குழந்தையா, தூங்க போயிட்டு இறந்தா எப்படி இருக்குமோ, அந்த பிரச்சனை சொல்ல இவர் கூட்டிட்டு போறாரு ஆசிரியர் காப்பாற்ற. மனிதர்கள் நன்றி கட்டவர்கள் என்பதற்கான உதாரணம். மனதை படைக்க அந்த மாபெரும் சக்தியை கொண்டு இறைவனுடைய அத்தாட்சிகளை எவ்வளவு காண்பித்தாலும் சரி, தான் என்ற திமிர், தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அகம்பாவம், தனக்கே எதிரான அலட்சியமாகவும் அற்புதமாகவும் தங்களை எதிர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு காலக்கவணையின் மீது நிச்சயமாக அவர்களுக்கான சோதனை நரக வேதனையோடு வரும்பொழுது அங்கு எந்த உதவியையும் அவர்கள் காண மாட்டார்கள். இந்த இடிபாடுகளுக்குள் உயிரோட்டத்தோடு கஷ்டத்தோடு என்றுமே அங்கு வைத்திருக்க முடியும். இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது உயிரை கைப்பற்றி கொண்டு அவ்வளவு லேசானதாக அங்கு அமைக்கப்பட்டது. எத்தனை பேர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உயிரோட்டத்துடனேயே அங்கே நினைத்து பாருங்கள் என்ன கதியாக இருக்கும் என்று. இப்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கவங்க இருக்கலாம் இல்லையா? அந்த இடிபாடுகளுக்குள் தண்ணி காத்து உணவு இல்லாம தன்னுடைய உயிரிலே தன்னுடைய மனத்திலும் சிறந்து கொண்டு இறக்கவும் வழி இல்லாமல் வாடவும் வழி இல்லாமல் இன்னமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் அங்கே வேண்டும். ஒன்று இருக்கிறது என்றால் கைப்பற்றப்பட்ட பிறகு மீண்டும் உயிரை கொடுக்கின்றார் என்று உண்மையானால் இதுவும் சாத்தியமாக இருக்கும். அச்சம் வேண்டும், பயபக்தி வேண்டும். நாம் தூங்கப் போகிறோம். தூங்கும் பொழுது கவலையெல்லாம் நீக்கப்படுகின்றது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறையாவது 5 முறையாவது யூரின் போயிட்டு வருவோம். ஒரு முறை 2 முறை மலர்ஜலம் கறி கொண்டு தண்ணி வேணும், உணவு வேணும், பசி வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், எவ்வளவோ இருக்கிறது. அந்த தூக்கத்தின் போது நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது. அங்கு வெறும் கடமாகத்தான் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். மூச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, உயிர் கைப்பற்றப்பட்டுவிட்டது. எனவே பசி கிடையாது, தாகம் கிடையாது, யாருடைய நினைப்பும் கிடையாது, உலகத்தை பற்றியே தெரியாது, என்னை பற்றியும் தெரியாது. நான் மரணம் என்ற நிலையை அடைந்திருக்கின்றேன் என் தூக்கத்தின் போது. ஒவ்வொருவருடைய தூக்கத்தின் போது யூரின் ஃபீலிங் கிடையாது, மலஜலம் ஃபீலிங் கிடையாது, அது 10 மணி நேரம் தூங்கினாலும் கிடையாது. அந்த உறக்கத்தில் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அது வெறும் தூக்கம் அல்ல. அது கைப்பற்றப்பட்ட பிறகு தன்னுடைய இறைவன் தன்னுடைய உலகத்தில் அதனை அவதற்கு செய்கின்றான். அது கனவாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் சாத்தியமில்லாத பல நிகழ்ச்சிகள், பெரும் நிகழ்ச்சிகள் நிகழ்கின்றன. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறானால் உள்ளம் வேலை செய்ய வேண்டும். சத்தியத்தை உணரும் வகையில் இன்று நாம் அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கின்றோம். எந்த துன்பமும் என்னை தீண்டக்கூடாது என்று நான் விரும்பும் பொழுது அது இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. எந்த துன்பமும் என்னை தீண்டக்கூடாது இருக்கும் பொழுது அது ஒரு கட்டளையாக இருக்கின்றது. எந்த மனித கட்டளையாக இருக்கின்றது. இறைவனுடைய ஒரு செய்தி உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடியதாகவும் அதனை கட்டளையிடப்படுவதாக இருக்கின்றது. வானங்களும் பூமியும் இணைந்து உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றின் மீது உங்களுடைய கட்டளை செல்கின்றது. நான் எந்த துன்பத்திற்கும் ஆளாகக்கூடாது என்று மனதார விரும்பும் பொழுது அவ்வளவு பெரிய பவர் நம்முடைய மனசுக்கு அமைத்திருக்கின்றான். நீங்கள் உங்களை எனக்கு அடிமையாக்கி பணிந்து வரும் பொருட்கள் துன்பங்களுக்கு மேல் துன்பங்களை அனுபவிக்க செய்கின்றேன். இறுதியாக நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது நான் உங்களுக்கு வழி அறிவிக்கின்றேன். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உயிர் என்னிடம், எனவே நான் உங்களுடைய உயிரை பாதுகாப்பவன். உங்களுக்கு வேதனைகள் கிடையாது, நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எதுவரையும் நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள் என்றால் என்னுடைய நினைவு உங்களுடைய இதயத்தில் வாழ்நாள் முழுமைக்கும் தங்கும் அளவுக்கு எத்தனை காலம் தேவையோ அத்தனை காலம் உங்களுக்கு பல கஷ்டங்களோடு அனுபவித்துக் கொண்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் வாழவில்லை. உங்களுடைய மருத்துவர்கள் உங்களை வாழ வைக்கவில்லை. இன்று மருத்துவர்கள் அவ்வளவும் மருத்துவங்கள் அவ்வளவும் இறைவனுடைய விருப்பமாக எனக்கு அமைத்திருக்கக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் ஒரு அணுவை கூட உங்களுக்கு நிறைவேற்ற முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் உங்களை மனதில் கொள்ள வேண்டும். இனியும் மருத்துவர்களையோ மருத்துவங்களையோ நீங்கள் நம்புவீர்களானால் தெளிவான அச்சாட்சி உங்களுக்காக காண்பித்த பிறகும் அவ்விதமாக அல்ல, டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள், டாக்டர்கள் தான் தெய்வங்கள் என்று எண்ணுவீர்களானால் உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு உயிரை படைப்பவர்கள் அவர்கள்தான் என்றால் ஒரு கொசுவை படைத்து காட்டட்டும். உயிர் கொடுக்கின்றேன் என்று வைக்கக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்க் எப்போ வச்சாங்களோ அப்பவே அவர் பாதி செத்துட்டான் நடக்குது. இதை எடுத்துட்டு இருந்தால் நல்லாக்க நடத்தமா, இதை போட்டது நல்லாக்க நடத்தமா கேட்டால் இதை போட்ட வரைக்கும் அவர்கள் இறந்து விட்டார்கள். இனி அவர்கள் படைப்பது கடினம், சொல்ல முடியாது எங்களுக்கு. இதுதான் டாக்டருடைய வார்த்தை. வெண்டிலேட்டரில் வச்சுருக்கோம், அவர் பிழைப்பாரா இல்லையாங்கிறத அவர் குறைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். 32 மணி நேரம் கழிச்சு 3 நாள் கழிச்சு சொல்ல முடியும். அவர் பொழைச்சிட்டாலும் அப்புறம்தான் பொழைச்சிட்டாலும் சொல்ல முடியும். பிழைப்பாரான்னு கேட்டால் தெரியாது. என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்போ உள்ள பிழைக்க வச்சுட்டுருக்கணும், அப்போ பிழைப்பாரா இல்லையா தெரியாது. உயிர் யாரிடம் இருக்கிறது அவர்களிடம் கேட்டால் டாக்டர் என்ன பதில் சொல்வார்கள்? உடலில் இந்த உருப்பு அடிக்குது, அந்த உருப்பு அடிக்குது, வெட்டிடலாம். இப்போ எனக்கு உயிர் வேணும், நீ இறைவனை வேண்டிக்க, நாங்கள் தினம் செஞ்சிட்டோம், எங்களால் முடிஞ்சது செஞ்சிட்டோம், இனிமேல் இறைவனை வேண்டிக்க சொல்கிறாங்களே இல்லையா? படித்தவங்களாக இருக்கீங்களே, இந்த காலத்துலலாம் இறைவனை நம்பலாமன்னு கேட்குறாங்க இல்லையா? பார்த்தா படித்தவங்க மாதிரி தெரியுங்க, எப்படி காட்டுமான்னு இருப்பீங்க. கடவுளை நம்பலாம், காட்டுமான் சொல்றாங்களே. கடைசியில் உயிர் பிரியும் பொழுது கடவுளை வேண்டிக்கணும் சொன்னான். அது முதல்ல சொன்னேன்னா, நான் ஒரு மடையன்னு முதல்ல சொன்னேன். நான் ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பு மருத்துவர், கடைசியில் மடையன் ஒத்துக்கிறதுக்கு மாதிரி ஒத்துட்டேன். அவங்க ஒத்துக்கிறாங்க இல்லையோ, கஷ்டப்படுற நீங்க ஒத்துக்கே அது தெரிய மாட்டேன். நான் இறைவனை யார் என்று அறியாதவர்களாக இருக்கின்றோம். உங்களிடம் கேள்வி, இறைவன் என்றால் யார், கடவுள் என்றால் யார் என்று கேட்டால் மகாசக்தி என்று கூறுவீர்கள் உண்மைதான? அந்த மகாசக்தி வானங்களையும் பூமியையும் படைத்தவன் என்பதும் தெரியும், அதுவும் உண்மை. அந்த மகாசக்தி இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, வானங்களையும் பூமியையும் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அப்படியானால் அதனை காட்டுங்கள் என்று கூறினால் காட்ட முடியுமா? இவ்வளவு பேரியக்கங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாசக்தியை காட்டுங்கள், எங்கிருக்கின்றார்கள் காட்டுங்கள் என்றால் அப்படியானால் உணர முடியுமா? உணர்வின் மூலமாகத்தான் பார்க்க முடியும். அகக்கண்ணை கொண்டு யார் வாழ்கின்றார்களோ நிச்சயமாக சத்திய பாதையை அடைந்துவிட்டார்கள். புறக்கண்களின் பக்கம் யார் தங்களை விட்டு வெளியே பிரிக்கின்றார்களோ நிச்சயமாக இறைவனை விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் இறந்தவர்களை உயிருள்ளவர்கள் அல்ல. எந்த நேரத்திலும் அவர்கள் பிடிக்கப்படலாம். கோயில்களுக்குள்ள போறோம், மசூதிகளுக்குள்ள போறோம், சர்ச்சுகளுக்குள்ள போறோம், அங்கே இறைவன் இருக்கின்றான் என்று யார் கற்றுக் கொடுத்தார்கள்? பூசாரிகள். இறைவன் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆகவே வானங்களும் பூமியும் எனக்கு அடிமை என்றால் நான் உங்களோடு இருக்கும் பொழுது அவை கவனிக்கின்றன யாரோடு நான் இருக்கின்றேன் என்பதை. நீங்கள் என்ன எண்ணத்திற்கு அவை அடிமணிய வேண்டும்? நான் இருப்பதன் காரணமாக என்னை மட்டுமே யார் தங்களுடைய இருதயத்தில் வைத்து பூஜிக்கின்றார்களோ அவர்களோடு நான் இருக்கின்றேன். வானங்களும் பூமியும் அவர்களோடு இருக்கின்றன. நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு தகுதி அடைவார்கள். அவர்களுக்கு என்றுமே மரணம் கிடையாது. உயிருக்கு மரணம் கிடையாது. உயிரை பற்றி தெரியாமல் உயிருக்கு எந்த விதமான நன்மையையும் கொண்டு அவர்களுக்கு எந்த நன்மையையும் அடையாத நிலையில் கடவுளை நம்புகின்றேன் என்று சொல்லிய பிறகு அந்த நம்பிக்கையின் காரணமாக இறைவனுடைய அனுகிரகமாக சத்தியத்தை கொண்டு நன்மைகளை வாழாத வரையில் மனிதனுடைய வழிமுறைகளை விட்டு நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு நன்மைகளில் வாழாத வரையில் அவர்கள் உயிர் உள்ளவர்கள் இல்லை. ஒவ்வொருடைய மனதிலும் நாளைய வாழ்க்கை பற்றிய கெட்ட எண்ணங்கள் தான். வாழ முடியுமா? அபச குணங்கள் என்று கூறுவீர்களே, அந்த சகுனங்கள் குணங்கள் சகுனமாக மாறி உங்களுடைய நாளைய வாழ்க்கை பற்றி பெரும் கேள்விக்குறியாக்கி பயமாகவும் கவலையாகவும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை உயிருள்ளவர்கள் வாழ்க்கையா? இந்த கவலையும் பயமும் உயிரை பறித்துக் கொண்டிருக்குமா? உயிரை வாழ்வித்துக் கொண்டிருக்குமா? உயிரை பறித்துக் கொண்டிருக்கும். ஆனால் அமைதியும் சுதமும் உயிரை வாழ வைக்குமா என்று கேட்டால், நாம் வாழ வைக்கும். அவ்வளவு பேர் மனதிலும் கவலையும் பயமும் இருக்கின்றது. நாம் இழந்து விட்டவர்களா, இழந்து கொண்டிருப்பவர்களா, அல்லது வாழ பிறந்தவர்களா? வாழ்க்கை என்ற ஒன்று நமக்கு உண்டா இல்லையா என்று கேட்டால் இல்லை. எனவேதான் நம்முடைய பிரார்த்தனைகளின் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை கொள்வதற்கு வழியும் இல்லை. மனிதர்களை விட்டு விலகுங்கள். முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று அவர்களுடைய வழிமுறைகளை நான் பின்பற்றுகின்றேன். அவர்கள் இறைவனுக்கு விரோதமாக உங்களை வளர்த்து விட்டார்கள். இறைவன் யார் என்றே தெரியாமல் நன்றி அற்றவர்களாக நம்மை வளர்த்து விட்டார்கள். இப்பொழுது நமக்கு புறப்படுகின்றது, எங்கு நாம் தவறுகின்றோம் என்று இறைவனும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றான். தன்னை பற்றிய செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இறைவனும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவரோடும் இறைவன் இப்பொழுது இருக்கின்றான். எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பக்கம் திரும்புங்கள். என்ன வேண்டும் என்று அங்கு இருக்கின்றது? மனிதர்களால் சாத்தியமில்லாத அவ்வளவு சுகங்களும் அங்கு இருக்கின்றன. வேண்டும் என்று எப்பொழுது வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ வேண்டுதல் முடிந்துவிட்டது. உங்களுடைய ஒரு விஷயம், சுகம் என்ற ஒரு விஷயம் நிறைவேறுவதற்கு அகிலங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கையினுடைய பொக்கிஷங்கள் தேவைப்படுகின்றன. மறைவான பொக்கிஷங்கள், ஆற்றல்கள், சக்தி தேவைப்படுகிறது. இறைவன் யார் என்பதை உணரும் பொழுது நெஞ்சம் விரிவடைகின்றது. அது உயிர் மூச்சார். இன்னமும் அந்த உயிரோட்டம் விரிவாக்குகின்றது. சக்தி திறமை சுவாசிப்பதற்காக, அறிவதற்காக, உணர்ந்து தெளிவடைவதற்காக, பயமும் கவலையும் நீங்குவதற்காக. பயமும் கவலையும் இருக்கும் வரையில் நான் இறைவனை பற்றிய சந்தேகம் செய்திருக்கின்றேன். நம்பிக்கை கொண்டேன் என்று கூறிய பிறகு சந்தேகப்படுவது நம்பிக்கைக்கு செய்யக்கூடிய துரோகம். அது தெய்வ குற்றம். இறைவனுக்கு நான் நம்பிக்கை துரோகியாக அமையும் பொழுது அது தெய்வ குற்றம். தெய்வ குற்றத்துக்கு ஆளானா சாமி கண்ண குத்தும், அகக்கண் குத்தப்பட்டுவிடும். பின்னர் இறைவனை நம்பிக்கை கொள்ள முடியாது. அங்கிருந்து நம்முடைய துரதிருஷ்டம் துர்ச்சகனம் ஆரம்பமாகிறது. பயப்பட வேண்டும். மூதாக என்னுடைய வழிமுறையா அல்லது இறைவன் அறிவிக்கக்கூடிய சத்திய பாதையா? எந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வீர்கள்? சத்திய பாதை அறிவிக்கின்றது, இறைவனை ஒரு காலம் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். அகக்கண் சுற்றப்பட்டுவிட வேண்டாம், குருடாக வேண்டாம், திறந்திருக்கட்டும். இப்பொழுது நம்பிக்கைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இறைவனை நம்புவது மட்டும்தான், இறை சக்தியை நம்புவது மட்டும்தான். வானங்களையும் பூமியும் எனக்கு வேண்டும் என்று விரும்பும்போது மட்டும்தான், எவன் கையிலும் அது கிடையாது, இறைவன் கையில் மட்டும்தான். வானங்களிலிருந்து தான் பூமியை நடக்கின்றன. வானங்களிலிருந்து தான் அந்த பூமியில் என்னென்ன இருக்கிறது என்பதை தோண்டி பார்க்கக்கூடிய அந்த ஆசை விருப்பங்கள் என் மனதில் இறக்கப்படுகின்றன. இவற்றின் மீது ஆட்சி அதிகாரம் பெற இந்த மனமானது வானங்களையும் பூமியை விட பெரியது. அங்கு இறைவனுடைய ஆளுமை இருக்கின்றது. கவலை என்று இருக்கும் காலமெல்லாம் இறைவன் எனக்கு இல்லை என்பது பொருள். அமைந்திருக்கும் நேரமெல்லாம் இறைவனுடைய அருளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மூச்சில் அகிலங்களின் சக்தி உள்ளே இறங்குகின்றது. அந்த மூச்சு அமைதியான மூச்சாக இருக்க வேண்டும். உயிரோட்டம் பெருகும், படுத்தும். அந்த உயிரோட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் கிடையாது. கவலை இருக்கும் காலமெல்லாம் இறைவன் நம்மோடு இல்லை. இப்பொழுது கேட்கிறேன், கவலையோடு பிரார்த்தனை செய்யலாமா, கவலை இல்லாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அழுது புரண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டுமா, இறைவனை நம்பியது உண்மையானால் அமைதியோடு நீங்கள் இருக்க வேண்டுமா என்று கேட்டால், இதுவரையில் அழுது புரள வேண்டும், கவலையோடு கேட்க வேண்டும், உழுந்து புரண்டு கேட்கணும். இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டால் கவலை எங்கே, அழுகை எங்கே? நீங்கள் உங்களுடைய இறைவனை இன்னும் அறியவில்லை. கவலையோடும் அழுது கொண்டும் கேட்கக்கூடிய எந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுடைய கோபம் அங்கிருக்குமே தவிர அவனுடைய பதில் கிடையாது. நான் எவ்வளவோ கதறினேன், எவ்வளவோ முறையிட்டேன், எவ்வளவோ வேண்டினேன், இறைவன் எனக்கு பதிலளிக்கவில்லை. உண்மைதான். அதற்கு பதிலாக கடும் கோபத்தோடு உங்களுடைய உயிர் பிரிந்தது அவனுடைய கோபத்தின் காரணம். என்னை நம்பிய பிறகு ஏது கவலை, ஏது பயம் ஊருக்கு காட்டிக் கொண்டு தெரிஞ்சீர்கள். நம்முடைய உடலை வருத்தி கொண்ட பிறகுதான் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறீங்க, இதுக்குமே எனக்கு வருத்தப்படுகிறீங்க. வருத்தத்திலிருந்து சுகம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுத்த பிறகு, என்னிடமிருந்து ஒரு அத்தாட்சியாக, என்னிடமிருந்து ஒரு அருளாக அங்கு இருக்கப்பட்ட பிறகு, ஏற்கனவே வருத்தத்திற்கு நாம் என்னை வருத்தி கொண்டுதான் கடவுளுக்கு திரும்ப வேண்டும் என்று புரிந்துகிறேன். அதுக்கான சான்று என்ன? அத்தாட்சி தன்னைத்தானே வருத்தி கொண்டதன் காரணமாக இறைவனுடைய அருளை நல்லாசியை பெற முடியும் என்றால் நிச்சயமாக வழிகிட்டு விட்டோம். மனதில் ஆறு கடையுங்கள். இறைவன் உங்களுக்காக விருப்பத்தை அமைத்திருக்கின்றான், உங்களுக்கு நெருக்கமாக வந்துவிட்டான். இப்பொழுது ஆறு கடையுங்கள், அமைதியடையுங்கள். நீங்கள் விரும்புவது உங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது. கவலையும் பயம் இருக்கமெல்லாம் இருக்கும் நேரமெல்லாம் நீங்கள் என்னை மறந்தீர்கள், என்னை பற்றி அறியவில்லை, பொய்யாகவே நம்பிக்கை கொண்டேன் என்று கூறினீர்கள். இன்னமும் என்னை பற்றி சமாதானம் அடையவில்லை. சமாதானம் அடையுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அகிலங்களின் சக்தி திரட்சிகள் பொக்கிஷங்களாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன, உங்களுடைய விருப்பங்களாக அமைந்து கொண்டிருக்கின்றன. ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு சந்தேகப்படாதீர்கள், தெய்வ குற்றமாக அமைந்துவிடும், அகக்கண் குற்றப்பட்டுவிடும், பிறகு இறைவனை அறிய முடியாது. பார்க்கும் உருவங்களையும் நாம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தெய்வங்களாக இருந்து கொண்டிருப்போம். இயற்கை தெய்வம் என்று கூறுகின்றோம். இயற்கை படைத்தது யார்? அதுக்கப்புறம்தான் அடுத்த கேள்விக்கு ஆமாம் அப்படி ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் தெய்வம் என்று இந்த ஒரு கேள்வியை கூட கேட்டு இயற்கை தான் தெய்வம் என்று கூறக்கூடிய அந்த மனிதர்கள் நிச்சயமாக தாங்கள் அறியாததை பெருமை கொண்டு பேசுகின்றார்கள் என்பதை நாம் அறிவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஏன் உங்களுடைய சொந்தத்தை விட்டீர்கள், உள்ளத்தை விட்டீர்கள்? ஒவ்வொன்றையும் இறைவனுடைய சக்தி சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கின்றது. அவ்வளவு பொக்கிஷங்களை நிரப்புவதற்காக வேண்டி உங்களை நெஞ்சத்தை, ஒவ்வொரு விருப்பத்தையும் நான் நம்பிக்கை கொள்வதற்கு இறைவனுடைய மாபெரும் அத்தாட்சியும் ஆறுதலும் அவனுடைய கருணையும் எனக்கு அவசியம். நம்புவதற்கு மனிதர்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் முன்னோர்களாக இருந்தாலும் சரி, மோதலர்களாக இருந்தாலும் சரி, பெருங்குற்றங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களை பின்பற்றாதீர்கள், இறைவனை பின்பற்றுங்கள். உங்களுடைய இறைசக்தி சத்தியத்தை அறிவிக்கிறோம். தனித்தனியே முறையே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கூட்டங்களாக விசாரிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய செயல்களுக்கு காரணம் என்னை விட்டு நீங்கள் பெருமை அளித்து உங்களுடைய அறிவை கொண்டு வாழ்வேன் என்ற கூறிய அந்த ஒன்றுதான். உங்களுடைய அறிவு இறுதியாக முடிவுக்கு வந்துவிட்டது. துன்பங்களுக்கு மேல் வேதனைகளும், வேதனைகளுக்கு மேல் சோதனைகளும், சோதனைகளுக்கு மேல் இன்னும் பல கஷ்டங்களும் தொடர்ந்து உங்களை வந்து நெருக்கடிக்குள்ளாக்கும் பொழுது கடவுளே என்று திரும்புவீர்கள். அந்த நாளில் இறைவன் உங்களுக்கு உதவலாம் அல்லது தண்டிக்கலாம். அச்சம் கொள்ளுங்கள். இதற்கு பெயர் பயபக்தி. பயபக்தியுடன் நீங்கள் வாழ வேண்டும். அது பிரார்த்தனையாகும். அந்த பயபக்தியை இறைவன் கவனிக்கின்றான். நிச்சயமாக அதன் மீது நீங்கள் ஒவ்வொரு விருப்பத்தின் மீதும் என் இறைவனே என்னை நேர்வழி நடத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள். நேர்வழி என்பது கவலையில்லாத வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேறும். எனக்கு என்னுடைய இலக்கு கொடுக்கப்பட்டதாக விட்டது, இது உங்களுக்கு தேவை என்று. அந்த இலக்கு சுகம், அது பொருள் அல்ல. சுகத்தை வந்து உணரக்கூடியதா பொருளா? கடையில் அவங்க சிறக்கா சுகங்கிறது உணர்வு, அந்த உணர்வுக்கு வடிவப்படுத்தியிருக்கு. இதுதான் சுகம் என்று மருந்து மாத்திரை என்று வடிவப்படுத்தீர்கள். அந்த வடிவமும் நீங்கள் படைப்பது. நீங்கள் படைப்பதற்கும் இறைவன் படைப்பதற்கும் உள்ள வித்தியாசம், இறைவன் படைப்பதில் உயிரோட்டம் உண்டு, நீங்கள் படைத்தல் செத்த பிணங்கள். ஒவ்வொன்றும் பிணத்தை வைத்துக்கொண்டு நான் ஆடம்பரமாக வாழ்கின்றேன், உல்லாசமாக வாழ்கின்றேன், பஞ்சிமத்தை ஏற்படுத்துகின்றேன். மனதுக்கு ஒரு வேதனை வந்துவிட்டால் அந்த பஞ்சிமத்தை நெருப்புப்படுத்த மாதிரி உயிரோட்டம் இல்லாமல் பற்றி கொண்டு எறியக்கூடிய அந்த வேதனையை விட அதிகமான வேதனையாகும். இந்த வேதனையை, நெருப்பை தாங்க முடியாமல் நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பில் விடுவீர்கள். அது குளிர்ச்சியாக இருக்கின்றது. இந்த நெருப்புக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கிறது, தீ குளித்தல். அது உங்களுக்கு சுகமாக இருக்கின்றது. அப்பொழுது உங்கள் உடலை மயக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உள்ளத்தின் வேதனை, உயிர் பிரிந்துவிடும். உள்ளம் அடைந்து உடல் அடைந்துவிடும், உயிர் பிரிந்துவிடும். உயிரை நீங்கள் மயக்க முடியாது. இந்த உடல் இருக்கும் வரையில் தான் அந்த உயிரின் வேதனைக்கு பரிகாரம். இந்த உடலை எப்படி மயக்கப்பட்டீர்களோ என்றென்றும் நரக வேதனை அமைந்துவிடும். ஆனால் இவர்கள் தங்களுடைய உடலை மயக்கிக் கொள்வதன் காரணமாக வேதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றார்கள். அறிவில்லாத மக்கள் அந்த வேதனை உடல் இந்த இரண்டும் உள்ளமும் உடலும் சேர்ந்திருக்கும் வரையில்தான் இறைவன் அனுமதியைக் கொண்டு வேதனையை குறைத்துக் கொள்ளுங்கள். உள்ளமும் உடலும் குளிரட்டும், பிறகு இறைவன் தன் ஆர்வலை கொண்டு உங்களை கைப்பற்றிக் கொள்ளட்டும். திருப்தி அடைந்த ஆன்மாவாக வெளியேறும். வேதனையோடு ஆன்மா வெளியேறும் பொழுது திருப்தி அடையாத ஆன்மாவாகத்தான் வெளியேறுகின்றது. இதற்கும் வருவார்கள் கோசாரிகள், நாங்கள் பரிகாரம் செய்து சொல்றதுக்கு அனுப்புகின்றோம் என்று. உயிரை பற்றி தெரியாத டாக்டர்கள், நாங்கள் உயிரை காப்பாற்றுகின்றோம் என்று சொல்வது போன்று கடவுளை பற்றி அறியாத பூசாரிகள், நாங்கள் உங்களை தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிவிட்டோம், தெய்வத்தோடு உங்களை இணைத்துவிட்டோம், இறப்பிற்கு பிறகு அதற்கான காரியங்கள் எங்களிடம் இருக்கின்றன கூறுகின்றார்களே, எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தை கொண்டு எப்படி நான் நம்புகின்றோம்? செத்தா தான் சுருகாட்டுக்கு வழிதலையும் சொல்லக்கூடிய நாம செத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன சொர்க்கத்துக்கே அனுப்புவாங்க சொன்னோம். அதை நம்பக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிட்டோமே. இந்த மூன்று குற்றங்களிலும் இந்த பழக்கம் உண்டு. இறைவனுக்கு விரோதமாக பூசாரிகள் இவ்வளவு கேடாக நம்முடைய ஆன்மாவை தொலைத்தார்கள். நம்முடைய ஆன்மாவை அவர்கள் கொன்றுவிட்டார்கள். நாம் இறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உயிர் உள்ளவர்கள் இல்லை. கவலை இருக்கும் வரை நாம் இறந்தவர்கள், இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் நடக்கும் என்று முடிவு செய்துவிட்டதன் காரணமாக எனக்கு கவலை. எதனை நீங்கள் முடிவு செய்கின்றீர்களோ அது இறைவனுக்கு விரோதமாகத்தான் விழித்திருக்கின்றீர்கள். சுகமாக வாடுங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு வழி இல்லை, எனக்கு இதுதான் நடக்கும். அப்படி என்றால் இறைவனுக்கு வழி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. பிறகே நம்புவதில்லை, நம்ப முடியாது, எனக்கு இதுதான். தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட இந்த மனிதர்களுடைய நிலை, நாளைய நிலை, இன்றைய நிலை மிக மோசமானது. அஞ்சிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், சத்தியத்தின் பாதை மீது அமைந்துவிடுங்கள். உங்களால் முடியாது என்பதை முதலில் கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய விஷயம் என்னவென்றால் சுகமாக வாழ்க்கை வாழ வேண்டும், துன்பங்கள் தீண்டாத வாழ்க்கை வேண்டும், வேதனைகள் தொடரக்கூடாது. எந்த ஒரு மனிதனையும் நம்பி வாழ தேவையில்லாத அந்த கண்ணியத்தோடு நான் வாழ வேண்டும். யாரொருவரிடம் சென்று நான் உயிர்த்து செய்ய மடிப்பு செய்ய கேட்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் சரி அவனுடைய ஆரம்பிக்கொண்டு இருக்கின்றான், ஒவ்வொருவரும் அவன் பக்கமே திரும்ப வேண்டியிருக்கிறது. நான் தனித்தே என் இறைவன் பக்கம் திரும்பிவிட்டேன், எவருடைய உதவியும் தேவையில்லை என்று நான் எப்பொழுது ஒளி கொள்கின்றனோ அன்று மட்டும்தான் அந்த மனம் சமாதானம் அடையும், சுகமடையும். ஒவ்வொருவரும் உதவி தேடி, உதவிக்கு மேல் உதவி என்று எண்ணி எனக்கு நானே பெரும் கஷ்டத்தில் ஆகும் பொழுது அந்த உதவியை நான் நிராகரிக்கக்கூடிய மனிதனாக ஆகிடுவேன். தயவு செஞ்சு எனக்கு சும்மா ஒற்றும் யார் தேவைக்கு அமைதியை விடுங்க. அமைதி வேண்டுமென்றால் மனிதர்களை விட்டு வளர்க்க வேண்டும். எனக்கு அமைதி வேண்டும் என்று விரும்புங்கள். அமைதி வேண்டுமென்றால் உங்களுடைய உதவிகளாக கொண்டிருக்கக்கூடிய மனிதனையும் அவருடைய அறிவையும் விட்டு ஒட்டுமொத்தமாக விலகுங்கள். பலியிடுங்கள் மனிதர்களுடைய உதவியை இறைவனுக்காக. இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். என் இருதயத்திலிருந்து விளக்குகின்றேன். எவருடைய உதவி கூடாது, இறைவன் இருக்கும்படும். இவர் தான் என்னை காப்பாற்றுவார் என்று கணவனை நம்புவதும், மனைவி என்றால் குடும்பம் என்று மனைவியை நம்புவதும், குழந்தைகள் தான் என்னை நாளை வாழ்க்கும் என்று அவர்களை நம்புவதும் கேள்வி, பெரும் கேள்வி. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் வாழ வைப்பேன் இறைவன் தான் என்ற அந்த எண்ணத்தில் சொல்வார்கள். ஒவ்வொரு மனுஷனும் நிறைய பாக்கியங்கள் நிரம்பியிருக்கின்றன. அதை சூழ்ந்திருப்பவர்கள் அந்த சக்தி திரட்சி அந்த தேவதூதர்கள் ஒவ்வொன்றையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவனை அனுமதிக்காக நான் எந்த அளவுக்கு தூய்மையோடு இடங்களை திரும்புகின்றனவோ அந்த ஸ்பாட்டை அனுமதிக்கப்படுது. நினைத்தால் சுகம் என்ற அந்த மாபெரும் இறைவனுடைய உங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது மனிதர்களை ஒழுக்காரன் நான் நம்ப மாட்டேன். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தார்கள் அனைவரும் இருந்தாலும் சரி, நான் திரட்டிய செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, என் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ பயப்படுகின்றனே, அந்த வியாபாரம் உட்பட நான் விருப்பத்தோடு வசிக்கும் வீடுகளிலும் இருந்தாலும் சரி, அரண்மனைகளிலும் கோட்டைகளிலும் இருந்தாலும் சரி, அவ்வளவையும் நிராகரிக்கின்றேன். என் வாழ்க்கைக்கு இது எந்த விதத்திலும் நியாயமான தேவையாக இல்லை. என் இறைவனுடைய உதவி வேண்டும். ஒவ்வொரு செங்கலிலும் இறைவனுடைய உயிரோட்டம் வேண்டும். பூகம்பம் நிகழ்ந்தாலும் சரி, என்னுடைய ஒரு வீட்டினுடைய ஒரு செங்கலில் கீழே விடக்கூடாது, அந்த உயிரோட்டம் வேண்டும். விரும்புங்கள், இந்த மனிதனுடைய அறிவை கேட்டுக்கொண்டு பூகம்பம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம். பூகம்பம் என்பது பூமி அருகி கொண்டிருக்கின்றது. வெளியேறி வெற்றடி வந்ததுக்கு அப்புறம் பூமி இப்பொழுது உள்ள போயிட்டா ஆயிரம் அடி ஆயிரம் மெருந்தலுக்குள்ள போயிட்டா என்ன செய்வீங்க? அங்கு இனி உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையில் வாழ வைத்து விட்டால் உங்களுக்கு என்ன பயப்படுங்க. தெருவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து காப்பாற்றிக்க மேடம் இடிஞ்சு கொடுத்துடாமல் பாதுகாத்துக்கலாம். கீழே பழந்து என்ன செய்யறது? அறிவில்லாத மனிதர்கள் அவர்களுடைய அறிவு ஒரு கேடு. சைத்தான்களுடைய அறிவு ஒட்டுமொத்தமாக விளக்கங்கள். இறைவனுடைய வாக்கு ஒன்று விருப்பங்கள். அவன் யாவற்றையும் அறிந்தவன், மிகைத்தவன், அவ்வளவு ஞானங்களையும் கொண்டிருப்பவன். ஞானங்களில் வாடுங்கள், அறிவில் வாட வேண்டாம். ஞானங்களுக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பார்க்கக்கூடியது அவ்வளவும் அறிவு அதிகம், பார்க்க முடியாதது அவ்வளவும் ஞானம் வாடவை. பார்க்கக்கூடிய அவ்வளவும் அறிவு இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய டெக்னாலஜி அவ்வளவும் பார்க்கக்கூடியது அறிவு அடிகள், பார்க்க முடியாத ஞானங்கள் வாழ வைக்கும். உடல் உயிர் இந்த இரண்டில் பார்க்கக்கூடியது பார்க்க முடியாதது. உடல் பார்க்கக்கூடியது அறிவு, அதை அறிப்பது அறிவதும் ஒன்றுதான், அறியாததும் ஒன்றுதான். எனக்கு அனாட்டமே தெரியும், எங்கெங்கே என்னென்ன உறுப்பிற்கும் தெரியும், ஒரே அதை வாழ வைக்கிறது எதுவும் தெரியுமா? தெரியாது. பிறகு புரிஞ்சதான் தெரியும் எப்படி வாழ வைப்பது. அறுவை சிகிச்சை என்பது அறிவற்றவர்களுடைய செயல். புத்தி கட்டம் கட்டியிருப்பார்கள். நாம் அதிலே பெருமையாக சொல்கின்றோம். கேடு இறைவனிடமிருந்து நமக்கு வேதனைகள் முன்னரே நாம் இப்படி திருந்த வேண்டும். அறிவா ஞானமா கேட்க வேண்டும். உயிரற்ற ஜடங்களா வாழ்க்கைக்குரிய உயிரோட்டமா எது வேண்டும்? இறைவனை தவிர மனிதனுடைய அறிவை குப்பை குளங்களை நம்பக்கூடாது. மரமண்டைக்கில் இருக்கக்கூடிய அந்த அறிவு குப்பை குளங்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய ஞானங்கள் வாழ வைக்கக்கூடிய மாசக்தி பெற்றது நம்பு. புத்தகம் படித்த உங்களுடைய பெயர் வந்து புழு, புழுப்பூச்சிகள், புத்தக புழுக்கள். மனிதனாக உயர்ந்து ஞானத்தை புத்தகத்தை உங்களை சிறப்பாக்குங்கள், ஞானங்களை உடைய மகனங்களாக ஆக்குங்கள். நிச்சயமாக ஒருவன் உங்களுக்கு பதிமூணாளிப்பான். மனிதர்களை பின்பற்றாதீர்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். உடலை காப்பாற்றுவதற்கு எதுவும் செய்ய வேண்டாம், உயிர் வாழ்ந்தால் உடல் வாழும். உண்மையா பையா? பிறகு எந்த காரணம் இந்த நாசமா போன மருத்துவத்தை நீங்க பின்பற்றுங்க. என்ன ஆதாரம் இருக்குது அந்த மருத்துவத்திற்கு உயிரை பற்றி தெரியும் என்பது? விளங்கிக் கொள்வதற்காக இங்கு வருகின்றீர்கள். விளக்கம் என்பது ஞானங்கள். உயிர் நமக்கு அவசியம் என்பது தெரிகின்றது. உடலானது உயிரை கொண்டுதான் உடல். உடலை பற்றி தெரிவது ஒன்றுதான், தெரியாத ஒன்றுதான். தெரிந்து கொண்டிருப்பது வீணான செயல். வீண் விரயமாக தங்களுடைய காலங்களை செலவிப்பதற்கு இறைவன் நிச்சயமாக நம்புவது நேசிப்பதில்லை. வீண் பெருமைக்காக வேண்டி நான் படித்தவன் முட்டா பயன்பன். பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் படித்து அது படிக்கக்கூடிய அறிஞ்சிப்போம். ஞானங்களின் வாழங்கள் வாக்கிற்கும் உயிரோட்டத்திற்கும் உத்தரவானது, உயிர் பார்க்க முடியாதது. இட் இஸ் விஸ்டம், வாட் எவர் யூ கேன் சீ இட்ஸ் நாலேஜ். உயரங்கள் நகரங்களின் சிகரங்களின் உயரங்கள் இறைவன் உங்களுக்காக காட்டுகின்றான். எண்ணங்களின் மீது சத்தியமாக ஞானம் வேண்டும். அறிவு செருப்பு என்பதை அறியுங்கள். ஞானங்கள் மகரங்கள் இருந்தன. புத்தக புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் தரைக்கட்டங்களாகவும் எண்ணெயம் குறைந்தவர்களாகவும் இறைவனுடைய வெறுப்புக்கும் உயர்வாக ஆகிவிடாதீர்கள். புத்தகங்களை படிப்பது கேடு. சத்தியத்தை மனிதர்களை பின்பற்றாதீர்கள், இறைவன் ஒருவனை பின்பற்றுங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அருமையாக வேண்டும், இவற்றுக்கு நீங்கள் அருமையாக இருக்கும். விரும்பும் போது மழை வர வேண்டும், விரும்பும் போது காற்று வேண்டும், விரும்பும் போது கலகரப்பு வேண்டும், விரும்பும் போது சூரியன் நமக்காக வெளிப்பட வேண்டும், மற்றபடி மறைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உணர்வு. அப்படியானால் 1000 கோடி மக்கள் இருக்கும்பொழுது 1000 கோடி உலகங்கள் தனித்தனிய முறையை உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் விரும்புவது உங்களுக்கு உண்டு, ஒவ்வொருவருக்கும். இந்த அகிலங்களை படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்று உங்களுடைய பெருமையிலிருந்து விடுங்கள், முகங்கப்பட விடுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை வாழ்ந்து போதுமானவன், தலைநிமிடச் செய்பவன். இந்த இறை ஞானங்களைக் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு பொருளையும் தன் ஞானத்தால் இறைவன் சூழ்ந்திருக்கின்றான். அதனை நாம் சூழ்ந்திருக்கின்றோம், அதனை வேண்டி விரும்பி அதனை கவனித்தவாறு அதனிடம் நாம் திரும்பியவாறு நாம் அதனை விரும்பி அடைத்துக் கொண்டிருக்கின்றோம். உயிர் மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. மனதை பார்க்க முடியுமா? முடியாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தேவையும் அதுதான் அடைகின்றது. இந்த மனதில் என்னுடைய சுகங்கள் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குமானால் நான் வாழ விரும்புகின்றேன். அவ்விதமாக இல்லை, ஒவ்வொன்றும் என்னை விட்டும் நீங்கி கேடுகளிடம் வேதங்கள் தான் வாழ்வேன் என்று இருக்குமானால் நான் இன்று வாழ விரும்பவில்லை சாகிப். உண்மைதான். இப்பொழுது உங்களை வாழ வைப்பது மனமா உயிரா என்று கேட்டால் மனம் இருந்தால் உயிர் இருக்கின்றது. ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். உயிரை காப்பாற்றுவதற்கு கவலையும் பயமும் அதிர்ச்சியும் அந்த மனதில் இருக்கக்கூடாது, உயிர் பிரிந்துவிடும். அமைதியும் நிதானமும் சாந்தமும் சமாதானமும் வேண்டும். இறைவனுடைய வாக்குகளின் மீது இந்த சமாதானம் வேண்டும். உயிர் வாழும். சமாதானம் குறையும் பொழுது உயிர் பாதிக்கப்படும். அந்த பாதிக்கப்பட்ட உயிர் உடலின் விளைச்சல்களாக மாறும், துன்பங்களாகவும் நோய்களாகவும் மாறும். ஒரு பெரிய குண்டுக்கிறது, இதை பார்த்துவிட்டு கவலைப்பட வேண்டாம், சுகமாக வேண்டும் என்று இங்கே இருக்கிறது. ஞானங்களை நம்புங்கள். உங்களுடைய அறிவு பார்க்கக்கூடிய பொருளை விட்டுவிடுங்கள். இங்கு நம்பும்போது இது மறக்கடிக்கப்படும், சுகமாகும். இதனுடைய உயிர் நீக்கப்பட்டுவிடும். இந்த உயிர் இந்த இடத்திற்கு தேவை உயிர் நீக்கப்பட்டுவிடும். சமாதானம் அடையும். உயிரோட்டம் உள்ள அந்த மற்ற செல்களின் உயிரோட்டத்துடன் கலந்துவிடும். இறைவனுக்கு முடியும், உங்களுக்கு முடியாது. உயிர் என்ன என்று தெரியாதவர்களே, உயிர் வாழ முயற்சிக்காதீர்கள், பணிந்துவிடுங்கள், சாஷ்டாங்கமாக விடுவிடுங்கள். இறைவன் உங்களுக்காக நிச்சயமாக தன்னுடைய வாக்குகளை பூர்த்தியாக்குவான். எந்த கஷ்டமும் கூடாது. கோயில்களுக்கு போவதோ, மசூதிகளுக்கு போவதோ, சர்ச்சுகளுக்கு போவதோ, பூசாரிகள் உங்களை கட்டுப்படுத்தது இறைவன் கட்டுப்படுத்துகின்றான். உங்களுக்கு இப்பொழுது சத்தியம்தான் கூறுவது என்று உணரும் போது இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இங்கு விட்டுவிட்டு எந்த கட்டிடங்களுக்கும் செல்கின்றீர்கள். இறைவனை கண்ணியமான இடத்தில் வையுங்கள், விசாலமான இடத்தில் வையுங்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இறைவன். இந்த பூமி வானங்கள் எங்கு வைக்கலாம் இறைவனை? அவனை கண்ணியப்படுத்துவது என்றால் பாட்பாசையும் முச்சந்தீரமா, அல்லது வானங்களில் அவன் தந்தையை இடத்தில் கேட்டுக்கொள்வான். இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் மேலாக உங்களுடைய மனதை படைத்தான். இப்பொழுது எங்கு வைக்கலாம் வானங்களில்? உங்களுடைய மனதை இறைவன் எங்கு வைக்க வேண்டும்? அவன் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான். இந்த புண்ணியஸ்தலத்தில் நீங்கள் வாழுங்கள். இதை விட்டு என்னை முன்னோர்கள் கூறினார்கள், மோதாதிகள் கூறினார்கள், பெரும்பான்மையான மக்கள் அங்குதான் சொல்கின்றார்கள் என்று சத்தியத்திற்கு விரோதமாக சொல்கிறானா? நிச்சயமாக இறைவனுக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதை அறிந்து அவர்கள் திரும்புவதற்கு வழியில்லை. மீண்டும் திரும்பி நடத்துகிறது. கட்டிடங்களை தான் விட்டுவிட்டு மீண்டும் திரும்பி நடத்துகிறது. அதுதான் உங்களுடைய சுகம் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் கூட நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உள்ளத்தில் நீங்கள் விரும்புவதைத்தான் இறைவனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவுக்கு சமாதானமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனினும் நாளை வாழ்க்கை பற்றி அச்சம் இன்னமும் பார்த்திருக்கின்றது. விரும்புங்கள், விரும்புங்கள், சமாதானம் அடையுங்கள். உங்களுடைய புண்ணியஸ்தலங்களில் கோயில்களில் தங்குங்கள், உள்ளத்தில் தங்குங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை விமோசனமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே காலங்களை வீணாக்கியது போதும், இப்பொழுது திரும்புங்கள். மனிதர்கள் எனக்கு வழிகாட்டக் கூடாது, இறைவனை பற்றி இறைவன் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மனிதர்கள் வழிகாட்டக் கூடாது. ஒருபோதும் நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளிருக்கின்றீர்கள், இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை ஒன்று மட்டும்தான், மற்றபடி நம்பிக்கை என்பது வீணான செயல். பார்த்ததை நம்பணுமா பார்க்காத நம்பணுமா? பார்த்தது நம்மளுக்கு தான் இருக்குது, இருக்கிறது நம்மளுக்கு எனக்கு தான் இருக்குது. நம்பிக்கை என்பது பார்க்காதது மீதா, அறிவின் மீதா, ஞானங்களின் மீதா என்று கேட்கலாம். ஞானங்களின் மீது நம்பிக்கை பண்றேன். நம்பிக்கை பார்க்கக்கூடிய கடை சிறக்கா, வாங்கக்கூடிய சிறக்கா, அல்லது உணர்வான்னு கேட்டால் உணர்வு. இந்த நம்பிக்கையிலும் மனதிலும் அதில் உள்ள விருப்பங்களும் உணர்வுகளாக இருக்கிற விருப்பங்களும் உயிரோட்டமும் இந்த பார்க்க முடியாத நாளும் தான் உங்களை வாழ்க்கை. இது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. உடலையும் பொருள்களையும் பார்க்கக்கூடிய விஷயங்களில்தான் இதுதான் வாழ்க்கை என்று ஆசை கொள்ளவும் வேண்டாம், நிச்சய கொள்ளவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். அடியக்கூடிய பொருள்கள் இடங்களையும் பிணங்களையும் நன்றி வாழ வேண்டாம். அதில் பெருமையும் கொண்டு வாழ்கின்றோம். மாறாக எனக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருக்கிறது, சொத்து சுகம் உயிர் சுகம் இல்லை. இப்படி சுகமான உயிரோட்டத்தோடு வாழ்க்கை வாழ்க்கைவிட்டு சொத்து சுகம் என்று தங்களை ஏற்கனவே இவர்கள் இடங்களாக ஆக்கிவிட்டார்கள். இவர்கள் உயிர் உள்ளவர்கள் அல்ல, இறந்தவர்கள். அவர்களை உங்களுடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொண்டு இந்த விதமாக நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் அந்த வகையில் வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டாம். திரும்பிவிடுங்கள், முழுமையாக திரும்பிடுங்கள். கீழே ஒன்றையே ஆற்றினை நுழைந்துவிடுங்கள். உங்களுக்காக உங்களுடைய இருதயம் இப்படி திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இருதயத்திற்கு பதிலாக இனியும் மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் சென்று இங்குதான் இறைவன் என்று கூறும் பொழுது நாம் பெரும் பின்னடைவு அடைந்துவிட்டோம். இனி முன்னேறுவது கஷ்டமாகிறோம். இந்த நிலையிலிருந்து மீண்டு விடுங்கள். இது உங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய நற்செய்தி. இதனை வெளியில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விளங்க மாட்டார்கள், உங்களுக்கு விளக்கு சொல்ல முடியாது. இங்கு வந்திருப்பவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள். யாரும் வந்திருக்க முடியாது. பாக்கியம் பெற்ற நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருங்கள், ஞானங்களில் வாழுங்கள். உங்களுடைய வீடுகளிலிருந்தும் கூட யார் வந்திருக்கின்றார்களோ யார் வரவில்லையோ இருவரும் பிரிக்கப்பட்டு விட்டார்கள். இதை பாக்கியத்திற்காகவும் இன்னும் தகுதி பெறவில்லை என்று வீடுகளில் பின்தங்கிட்டவர்களும் இருக்கின்றார்கள். எண்ணம் கொள்ளுங்கள், நீங்கள் முன்னேறி வாழுங்கள். இதை கொண்டு பிரேதம் சத்தமோ வாதமோ செய்ய வேண்டாம். சத்தியம் தெளிவாகிவிட்டது, அசத்தியம் நொடுக்கிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் உயர்ந்து விளங்க வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுக்காகவும் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இதே விதமாக நம்பிக்கை கொண்ட மக்கள் மீதும் நீங்கள் உங்களை பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய செயல்களை கண்காணித்தவனாகவே இருக்கின்றான். ஒவ்வொரு பொருளிடம் அவருடைய அருள் வேண்டும். பூகமுகம் திறக்கும் பொழுது எங்கு ஒரு செங்கல் கூட அதிகக்கூடாது இறைவனை கேளுங்கள். நிச்சயமாக இறங்கிவிட்டது அவருடைய வாக்களை. சுனாமி உலகம் முழுவதும் சொல்லு கொண்டது என்று வீடு தனித்தீவாக திறக்க வேண்டும் என்று விரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமான இயற்கை பேரழிவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொசுக்களை பற்றியோ, எபோலா என்று கூறக்கூடிய இந்த கற்பனை நோய்களை பற்றியோ ஒரு காலம் பயப்படாத இல்லை. ஹெச்ஐவி என்று ஒரு காலத்தில் உயிர் பள்ளி நோய் என்று பரப்பினார்கள். மனிதர்களிடம் பயம் அன்று இருந்தது, இருந்தார்கள். இப்பொழுது பயம் இல்லை, அற்று போய்விட்டது. வேறு புதிய நோயை கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பயம் இருக்கும் முறைதான் உயிர் சுரியம். பயம் இல்லை என்றால் உயிரோட்டம். இறைவன் உங்களுக்காக அந்த உயிரை தக்க வைத்தான், ஹெச்ஐவியை அழித்தான், உங்களை மனதிலிருந்து அழித்தான். ஹெச்ஐவி என்ற ஒன்று மாயாக கற்பிக்கப்பட்டது பொருள் அருளாக இருக்கின்றது. நீங்கள் சுதந்திரங்கள் என்று எது உயிரோட்டம் மிக்கது, எது ஜடம், பொருளா அருளா? டாக்டர் கூறினார்கள், எபோலா வைரஸ் என்ற ஒரு பொருள் உங்களை சாகரிக்கும். இறைவன் கூறுகின்றான், என்னுடைய அருளில் வாழர்கள், அதை பற்றி கொலைப்ப வேண்டாம். எது ஜெயிக்கும்? ஆகவே ஹெச்ஐவி தோற்றது. இப்போ வேற ஒன்று கொண்டு வர வேண்டியிருக்கிறது, பயமுறுத்தி சாகரிக்கிறதுக்காக வேண்டும். பேப்பர் படிப்பதை வர நிறுத்துங்க, நியூஸ் பேப்பரை நிறுத்துங்க. அவ்வளவு கேடுகளும் அதில் சாப்பி கொலை கொள்ள கலவரங்கள், சண்டை, சச்சரவு, விரோதங்கள், நயோஜகங்கள், இதை தவிர என்ன பேப்பர்கள் அரசியல்வாதிகளுடைய செய்திகள் ஒன்றாவது உண்மை இருக்குமாதிரி எல்லாமே பெய்ட் நியூஸ். காசு கொடுத்து நியூஸ் வாங்க, நியூஸ் போர்ட் மக்களை வடிவமைப்பு. இவ்வளவும் அதிகார நேரத்தில் அந்த வீட்டு வாசலில் கதவு கீழே உள்ளவர் பேயின் வகையான இந்த தரிசனத்தை அதிகாரிகள் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை படிக்கணும். கெட்ட மனிதர்களுடைய செய்திகள் வடிகட்ட போக்குகளை கொண்டுபடி மனிதர்களாக நாம் ஆக்கப்பட்டுவிட்டோம். அந்த நியூஸை படிக்கிறது ஒரு பெருமை. நாங்கள் தான் படித்தோம், அதே இங்கிலீஷ் பேப்பர் படித்தா ஒன்றும் படித்தோம். நாம் அதிகாலையிலேயே நம்முடைய துச்சகலத்தை உழைக்க வாங்க வேண்டாம், கெட்ட சகலம் நம்முடைய வீடுகள் நுழைய வேண்டாம், காலையில் எந்த சொல்ல அந்த தருத்தத்தை படிக்க வேண்டாம். தொடர்ச்சி போன்ற பேப்பருக்காக ஏற்படுத்த படிக்கிறதா கிடையாது. ஒரு காலம் மனிதர்களிடமிருந்து செய்திகளை வாங்க வேண்டாம். உங்களுக்காக இறைவன் நீங்கள் இறக்கிக் கொண்டிருக்கிற மாபெரும் செய்திகளாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அழகான விருப்பங்களாக அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனை விரும்புகள் எவரும் நிறைவேற்றி தர முடியாது. உண்மையான அரசன் ஒருவன் தான், மற்றபடி பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் தேவையே கிடையாது. இறைவன் ஒருவன், அவர்களுக்கு மேலானவன். விரும்புங்கள், இறைவனுடைய நெருக்கத்திற்காளாகுங்கள், வானங்களிலும் பூமியிலும் அதிபதிகளாக ஆகுங்கள். இது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக இருக்கக்கூடிய தன்புடம் இருக்கக்கூடிய ஒரு கருணை அருள். தன்னுடைய வாக்கு நிச்சயமாக இறைவன் தூய்மையானது, அவனுடைய தூய்மையை போற்றிக் கொண்டிருக்க அவனுடைய வாக்கு உண்மையானது என்பதை, அந்த வாக்கு உண்மையாகும் பொழுது அவனுடைய புகழை நீங்கள் போற்றுங்கள். இறைவனுக்கு எல்லா புகழும் என்று உங்களுக்கு எந்த புகழும் கிடையாது. அடிமையாக மாறுங்கள். எந்த அளவுக்கு நாம் பரிமாற்றிருக்கின்றோமோ நம்முடைய புகழ் நம்முடைய இறைவனுடைய வாக்குகளுடைய தூய்மை நிறைவேறும் பொழுது தகுதிகளில் உயர்ந்திருக்கின்றோமோ அப்பொழுது இன்னும் அதிகமான பணிவை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது உறுதிப்படுத்தும் பெருமை செய்யப்படாது. பெருமை இருக்கும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு பொருளிடம் உயரட்டம் நீங்கிவிடும். பெருமை இல்லாமல் உள்ளட்சத்தோடு பணிவோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளிடம் இறைவனுடைய அருள் நிரம்பி இருக்கும். எந்த பாதிப்பும் அங்கு கிடையாது. கூலை வீடாக இருந்தாலும் அது நிமிர்ந்து நிற்கும். அடுக்கு மாடி கட்டிடங்களாக இருந்தாலும் அது விருந்து நொறும். மண் புரியதாக இப்பொழுது நாம் இறைவனுடைய வாக்குகளுக்கு வருவோம். அத்தியாயம் 40:7 அகிலங்களின் ஞானங்கள், வானங்கள் பூமி இவற்றினுடைய ஞானங்கள், மறைவானவை சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இருக்கின்றது பொருளாக நீங்கள் வெளிப்படையான தோட்டத்தை அறிகின்றீர்கள். அதற்குள்ள ஞானம் என்ன? உங்களுக்காக அவை காத்துக்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இறைவனுக்காக வேண்டிய அடிமையாக காத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த ஞானங்களை அடக்கியாள்பவன் இறைவன். எனவே உங்களுடைய இருதயத்தில் நெஞ்சத்தில் உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கப்பால் இறைவன் இல்லை. பொய்களையும் சிலைகளையும் கட்டிடங்களையும் மனிதனுடைய வழிமுறைகளையும் நம்பி இதுவரையில் வாழ்ந்துவிட்டோம். சத்தியம் என்ன என்பது தெரிகின்றது. திரும்புவோம், சத்தியத்தின் பக்கம் திரும்புகின்றோம். அகிலங்களின் ஞானங்கள் ஒவ்வொன்றையும் காற்றுவிட்ட ஒரு துகள், தண்ணீர் விட்ட ஒரு துளி, இதிலும் உயிரோட்டம் உங்களுக்கு வேண்டும். அந்த துளிகளானது உணவானது உங்களுக்கு பாதகமாக அமையக்கூடாது. இறைவனுடைய பெயரை முற்படுத்துங்கள், பாதுகாப்பவனே என்று. இப்பொழுது இதில் இந்த குறை இருக்குது, அது அந்த குறை இருக்குது, இதில் இந்த கெமிக்கல் சேர்த்திருக்கான் தேவையில்லை, கெட்டுவிட்டது அனைத்துமே. இறைவனுடைய பெயர் பாதுகாப்பவனே, உணவளிப்பவனே, உயிரளிப்பவனே, அனைத்தும் மறைவானவை. பாதுகாப்பு என்பது என்ன? இந்த உணர்ற கேளைகளுக்கு கேளையும் அம்பும் துப்பாக்கியமா இல்லை? இறைவனுடைய அருள் வர தீமைகள் நீங்கி நன்மைகள் ஞானங்கள் பொருளிப்பதை கிடையா? உயிரளிப்பவனே என்று சொல்லுங்கள். அந்த உணவில் இருந்தான் உயிர் உங்களுக்கு. உணவளிப்பவனே இன்னும் சிறப்பான உணவாக உங்களுக்கு அவன் அளிப்பான். அதில் வயிற்று பருமன் இருக்காது. இந்த வகையில் இறைவனை நீங்கள் அழைக்கும் பொழுது ஸ்பாட்டில் அழைக்கணும். அவனை அங்கே எப்போவுமே அங்கே இருக்கான். நான் என்னுடைய நெஞ்சத்தோடு என்னுடைய ஞானங்களோடு நான் வாடும் பொழுது அறிவை நீக்கும் பொழுது என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்பதை நான் அறிகின்றேன். உணவை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது இது ஒத்துக்கணுமா ஒத்துக்கிறாதாங்கிற பயணிக்கூடாது. ஒவ்வொரு பொருளிலும் இறைவனை அறிந்து கொண்டிருக்கின்றது. உணவளிக்கு அவர்கள் உயிரளிப்பவனே, நன்மைகளை அளிப்பவனே, உன்னுடைய அனுமதியை கொண்டே நான் ஒண்ணுகிறேன். நீ வாக்குறுதி மீறாதவன், அவனிடமே திரும்ப சொல்லுங்கள். நிச்சயமாக அவன் ஒப்போடு ஏற்றுக்கொள்கின்றான். என்னை பற்றி நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றீர்கள். யார் இறைவனை நினைவு இருக்கின்றார்களோ இறைவன் அவர்கள் நேசிப்பார்கள். இன்னும் நெருக்கமாக ஆகின்றான். நாம் தொலைவில் இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் உயிரை விட சமீபமாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் இப்பொழுது அறிகின்றோம். ஒவ்வொன்றையும் அகிலங்கள் ஞானங்கள் ஒவ்வொன்றையும் சூழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இறைவனுடைய அனுமதியை கொண்டும் கருத்தை கொண்டும் அது சூழப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய நாட்டத்துக்குள் மட்டுமே அவர்கள் விளங்க வேண்டும் என்பது, அதை கொண்டு அவற்றுடைய சக்திகளை கொண்டு விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை சூழ்ந்துள்ளவர்களும் யார் அந்த இறைவனுடைய ஞானங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்கள் அதனை முற்றுகையேற்றுகின்றார்கள். ஒவ்வொரு பொருளுடைய இறை சக்தியை முற்றுகையேற்றுகின்றார்கள். அவர்களுக்கு அது வடிவிற்கே தெரிய வேண்டும். புதிய அறிவு, அந்த அறிவும் உங்களுடைய கைகளின் காரணமாகவும் கால்களின் காரணமாகவும் வாயின் காரணமாகவும் செயல்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் உயிரோட்டம் உண்டு, பெருமை இல்லாதவர்கள், ஞானங்கள் இருந்து வாழ்பவர்கள். பெருமை கொண்டு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று கூறுபவர்களுக்கு அவர் கண்டுபிடிக்கும் பொழுதே அது வெறும் பொருள்தான், இறைவனுடைய அறிவில் அங்கு கிடையாது, உயிரோட்டம் கிடையாது, அது உங்களுக்கு பாதகமாக சாதகமாக இருக்காது. சிறிய பலன்கள் உண்டு, பெரும் பாதகங்கள் உண்டு, மிஞ்சக்கூடிய பாதகங்கள் தான். இதோ மின்சாரம் இருக்கிறது, சிறு சுகமும் ஒன்று, பெரும் அபாயம் உண்டு, மிஞ்சக்கூடியது அபாயம். உயிரோட்டம் இருக்குமானால் ஷாக் நீக்கப்பட்டுவிடும், ஆனால் நம்மளால் நீக்க முடியாது. விரும்பது அந்த அறிவை கேட்கும்போது அதனை கொடுப்பான், ஆனால் பெருமை நீங்க வேண்டும். நான் கண்டுபிடித்தேன் என்று நாளைக்கு உலகம் புகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அது கிடையாது, இன்று வரையும் கிடையாது. எல்லாரும் விரும்புகின்றார்கள், அதுக்கு மேலே வந்து வயர் மேலே இன்ஸ்பிரேஷன் போடுவாங்க, ஷாக் அடிக்காமல் இருக்கிறது, ஆனாலும் ஷாக் அடிக்கும், அபாயம் இல்லை. ஏனென்றால் இதை கண்டுபிடித்தவன் நான் தான் என்று பின்னர் புகழப்பட வேண்டும் என்று விரும்பியதன் காரணமாக எல்லா புகழும் அகிலங்களின் நிறைவில் ஒருவனுக்கு என்ற அந்த ஒன்று இல்லாததன் காரணமாக இந்த ஞானங்கள் கற்பிக்கப்படவில்லை, அபாயத்தோடு வாழ வேண்டும். அவர்கள் இறைவனுடைய புகழை கொண்டும் அவன் தூய்மையை போற்றிக்கொண்டும் இருக்கின்றார்கள். அவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக மற்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கோருகின்றனர். எங்கள் இறைவனே, நீ அருளாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் சொல்ந்திருக்கின்றாய். எனவே யார் தங்களை திருத்திக் கொண்டு மனம் திருத்திக் கொண்டு உன்னை ஏற்று பாவங்களிலிருந்து மீற விரும்புகின்றார்களோ உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக. இன்னும் அவர்களை கடுமையான வேலையிலிருந்து பாதுகாப்பாயாக. இது உங்களை பார்த்தையாக இருக்கட்டும். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது நிலைப்படுத்த வேண்டும். எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எண்ணத்தை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சீராக்கிக் கொள்ள வேண்டும். அதை தவிர வேறு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நுழைத்திட வேண்டாம். ஞானங்களோடு வாடுங்கள். நிச்சயமாக நம்முடைய இறைவன் நாம் வாழும் காலமெல்லாம், வானங்களும் உறவை நிலைக்கும் காலமெல்லாம் எனக்காக வேண்டி நிச்சயமாக அவனுடைய ஒருவன் துணை போதும். உண்மையான அரசன் அவன் தான். எனக்கென்று தனி உலகம், நான் எப்போ கண்ணை மூடனோ வானங்களும் பூமியும் எனக்கு இல்லையாகிட்டோம், என்னுடைய உலகம் போய்விட்டோம். உங்களுக்காக வானங்களும் பூமியும் நெருக்கிற்கும் காலமெல்லாம் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக இருக்கின்றான். பின்னரும் என் உயிர் கைப்பற்றப்படுகின்றது. அந்த உயிரோட்டம், அந்த உயிர்தான் எனக்கு முக்கியம், அந்த உயிரோட மனமும் என்ற சாட்சியமாக இறைவன் விதித்த விதிக்கு சாட்சியமாக நான் வாழ்ந்தேனா என்ற அந்த விதியின்படியை நான் கைப்பற்றப்பட்டு பின்னர் அதில் வாழ வைக்கவும் படுகின்றேன். மனதின் சாட்சியத்தோடு என் உயிர் வாழும், உடல் நிச்சயமாக அழியும். இப்பொழுதும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது உயிர் வாழ்க்கை தான், உடல் வாழ்க்கையாக வாழ விரும்புவதும் உயிர் வாழ வேண்டும் என்று கூற வேண்டிய உடல் வாழ வேண்டும் என்று கூற மாட்டேன். பெரும்பாலும் உடலை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதுதான் நாம் தவறுகின்றோம். நாம் மரணிக்காதவர்களாக இந்த உடலை விட்டு பிரிக்கப்பட்டு அழகான முறையில் நேசான முறையில் மனம் பொருந்தியவர்களாக இறைவனுடைய நாட்டுக்குரியவர்களாக சமாதானம் அடைந்தவர்களாக நாம் கைப்பற்றப்படுவோமே, அது மாபெரும் வெற்றி குறித்த நாளாக. அந்த முதல் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சுபிட்சமாகவும் எந்த கலங்கமும் கின்றாலும் சொற்க வாழ்க்கையிலும் நாம் அழைக்கப்படுவோம். அந்த வாழ்க்கைக்காக இன்று நாம் விரும்புவதை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டான். நம்மை அவனுடைய வழியில் பாதுகாத்தவன் போதுமானவன் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த வாழ்க்கை